இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வடமாகாண சபையின் வரவு செலவு திட்டம் குறித்த விவாதம் கடந்த சில தினங்களாக வடமாகாண சபையின் அமர்வுகளில் இடம்பெற்று வருகின்றது. இந்த வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் தெரிவிக்கப்பட்ட சில முக்கியமான கருத்துக்களை இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியில் தருகின்றோம். வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கிரநேசன் நேற்றைய விவாதத்தில் பேசுகையில், பல சவால்களுக்கு மத்தியில் குறிப்பிட்ட அடைவு மட்டத்தை தாங்கள் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில்,
கௌரவ அமைச்சரவர் அவர்களே, எமது திணைக்களங்களினால் மேற்கொள்ளப்படும் வேலைகளை வினைத்திறனுடன் முன்னெடுத்து உரிய காலத்தில் விளைவையின் மிக்கதாக நிறைவுரை செய்வதில் நிர்வாக ரீதியாக நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சகல திணைக்களங்களிலும் ஆளணி பற்றாக்குறை பெரும் இடையூறாகவே உள்ளது. மாகாண விவசாய திணைக்களத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து பதவிகளுக்குமான 607 ஆளணியில் தற்பொழுது 404 ஆளணியினரே கடமையாற்றி வருகின்றனர். கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதும் தன் சக்திக்கு மீறி உழைத்ததன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் மாகாண சபை உருவாக்கப்பட்ட காலப்பகுதியில் இருந்து இதுவரைக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில அடைவுகளை எட்டியிருக்கின்றது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
வட மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தவராஜா நேற்றைய அமர்வில் பேசுகையில், இரணைமடு குடிநீர் திட்டம் தொடர்பில் இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்.
இரணைமடு யாழ்ப்பாண நீர் வழங்கு திட்டம் 2014 பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்ததை வேண்டாம் என்று 164 மில்லியன் US டாலர் கிட்டத்தட்ட 25,000 மில்லியன் ரூபாய்க்கு பெறுமதியான திட்டம், அதுல முக்கியமானது நான் நேற்று கௌரவ முதலமைச்சருடைய இதில் பேசும்போது கூறியிருந்தேன், யாழ் மாநகர சபையினுடைய நீர் வடிகாலுக்குரிய முழு கௌரவ முதலமைச்சர் அந்த நேரம் 2014 இங்க சபையில பேசக்க உறுதி அளித்திருந்தேன். நாங்கள் மாற்று திட்டம் கொடுக்கின்றோம், மாற்று திட்டம் சரி வருகிறது, 3 பிரிச்சு இன்னைக்கு 3 வருடம் ஆயிடுச்சு, இங்கு எங்க மாற்று திட்டம் என்று நான் கௌரவ அமைச்சரை பேச விரும்புகிறேன்.
நேற்று முன்தினம் இங்கு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் சயந்தன் மகளிர் விவகாரம் மற்றும் புனர்வாழ்வு நிதி ஒதுக்கீடு குறித்து இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்.
நாங்கள் விதவைகள், போர்க்கால விதவைகள் அல்லது போரினால் பெண்கள் தாழ்மை தாங்கும் குடும்பமாக உருவாகினவர்கள் என்று பலதரப்பட்ட தேவைகளை பற்றி குறிப்பிடுகின்றோம். அப்படி இருந்தும் கூட இந்த வடமாகாண சபை உருவாக்கப்பட்ட காலம் தொடக்கம் இன்று நாங்கள் 3 ஆண்டை கடந்த போதும் மகளிர் விவகாரம் குறித்து, ஏனென்றால் ஏனைய மாகாணங்களை விடவும் வடமாகாணத்து மகளிர் விவகாரம் என்பது மிகவும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு துறையாக இருக்கின்றது. இதுவரையில் மகளிர் விவகாரம் தொடர்பில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. முதலமைச்சருடைய அமைச்சின் கீழ் வருகின்ற புனர்வாழ்வு என்ற விடயதானம், புனர்வாழ்வு தொடர்பில் இதுவரையில் வடமாகாண சபையினால் அல்லது மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அமைச்சினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? ஏன் புனர்வாழ்வு என்பது கையாளப்படாமல் இருக்கின்றது?
இதே வேளையில் நேற்று முன்தினம் தனது அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் வடமாகாண முதலமைச்சர் சிபி விக்னேஸ்வரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
மிக முக்கியமான துறைகளில் ஒன்றாக காணப்படும் மகளிர் விவகாரத்துறையின் கீழ் போருக்கு பின்னரான வடமாகாணத்தில் கடந்த கால போரினால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மாற்று வலுவுடையவர்கள், முன்னாள் போராளிகள் மற்றும் போருக்கு பின்னரான காலத்தில் இலகுவில் பாதிப்புக்குள்ளாகிய பெண்கள் என பலதரப்பட்டவர்களும் உள்ளார்கள். இவர்களது முன்னேற்றம் குறித்து மகளிர் விவகாரம் என்னும் நோக்கெல்லைக்கு ஊடாக விசேட கவனம் செலுத்தி வருகின்றோம். அத்துடன் வடமாகாணத்தில் முக்கியமான துறைகளில் ஒன்றாக புனர்வாழ்வும் உள்ளது. ஆனால் 2017 இந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. எனவே ஒதுக்கீடு செய்யப்படாதுள்ள சிறிய அளவிலான நிதியிலிருந்து, உதாரணத்துக்கு CBG-யிலிருந்து குறிப்பிட்ட அளவு நிதியினை இத்துறைக்கு ஒதுக்கீடு செய்து 2017 இத்துறையின் கீழ் முக்கியமான திட்டங்களை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம்.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.